إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد தக்வாவின் ஒளியும் பாவங்களின் இருள்களும் என்ற தலைப்பில் இந்த ரமலானில் தொடர்ச்சியாக சில விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த தலைப்பில் நாங்கள் கடைசியாக அவதானித்த விடயம், தக்வாவை பொறுத்தவரையில் அது இல்லாத சகோதரர்கள் அதனை அடைவதற்குரிய ஒரு ஆசை இருந்தும் அதை அடைய முடியாமல் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு வழி இருக்கிறது. அது என்ன வழி என்றால், அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வினுடைய அச்சத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வது. ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் அல்லாஹ்வையே சார்ந்து நிற்கிறோம் என்ற வகையில் இந்த தக்வாவை அடைகின்ற விஷயத்திலும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இதய சுத்தியுடன் தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வது. இந்த பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹு தஆலா இதை எங்களுக்கு வழங்குவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பிரார்த்தனைகளின் மூலமாக இந்த தக்வாவை கேட்கின்ற விடயங்களை பொறுத்தவரையில் மனிதர்களிலேயே அல்லாஹுக்கு மிகவும் அஞ்சக்கூடிய அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அவர்களுடைய பிரார்த்தனைகளில் இந்த தக்வாவை உள்ளடக்கியிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்டு இந்த தக்வாவை பெறுவதற்கான முயற்சி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதே போன்று பயப்படாத அல்லாஹ்வை அஞ்சாத உள்ளத்திலிருந்து பாதுகாப்பும் தேடியிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூன்று மிக முக்கியமான பிரார்த்தனைகளை சென்ற எங்களுடைய இந்த பாடத்திலே நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக இந்த தக்வா விடயத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், இந்த தக்வா உடையவர்கள் அதாவது அல்லாஹ்வை கேடயமாக வைத்து பாவமான விஷயங்களிலே ஈடுபடாமல் வெறுக்கத்தக்க விடயங்களிலே ஈடுபடாமல் தங்களை காத்து கொள்ளக்கூடியவர்கள், அதே போன்று அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹ்வை கேடயமாக பயன்படுத்தி அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய விடயங்களையும் அல்லாஹுக்கு பயந்து சரியாக நிறைவேற்றக்கூடியவர்கள், இந்த தக்வா உடையவர்களை பற்றி அவர்களுக்குள்ள விசேஷமான பண்புகள் தொடர்பாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களிலே வர்ணிக்கிறான். அந்த பண்புகள் தொடர்பான சில விடயங்களை இந்த பாடத்திலே நாங்கள் அவதானிக்கலாம். சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தினுடைய முதலாவது வசனம் முதல் நான்காவது வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விடயங்கள் அலிஃப் லாம் மீம். தாலிகல் கிதாப், இந்த வேதத்தை பொறுத்தவரையில் லா ரைப ஃபீஹி, இதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹுதம் லில் முத்தகீன், யார் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, தக்குவா உடையவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லதீன யுஃமினூன பில் கைப், அடுத்ததாக அல்லாஹு தஆலா இந்த தக்குவா உடையவர்களிடத்திலே காணப்படக்கூடிய பண்புகளை பற்றி சொல்கிறான். அல்லதீன யுஃமினூன பில் கைப், அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மறைவான விடயங்களை நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். வயுகீமூன ஸலாத், தொழுகையை சரியாக நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தவற்றை அவைகளிலிருந்து செலவழிக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். வல்லதீன யுஃமினூன பிமா உன்ஸில இலைக் வமா உன்ஸில மின் கபிலிக், இன்னும் அந்த தக்வா உடையவர்களை பொறுத்தவரையில் நபியே உங்கள் மீது இறக்கப்பட்ட இந்த குர்ஆனையும் அவர்கள் முழுமையாக நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். வமா உன்ஸில மின் கபிலிக், உங்களுக்கு முன்னால் உள்ள நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதங்களையும் அவர்கள் நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். வபில் ஆஹிரத்திஹும் யூகினூன், அதே போன்று மறுமை நாளையும் அவர்கள் உறுதிபட நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த தக்குவா உடையவர்களை பற்றி எங்களுக்கு சொல்கிறார். அவை இந்த இடத்திலே சுமார் ஐந்து விடயங்களை தக்குவா உடையவர்களிடத்திலே அது காணப்படும் என்று அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான். அதிலே ஒன்று மறைவான விடயங்களை அவர்கள் நம்புவார். மறைவான விடயங்கள் என்றால் என்ன? நாங்கள் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம், அதாவது அல்லாஹ். அல்லாஹ் என்பது நாங்கள் யாரும் பார்த்ததில்லை, அவனை கண்டதில்லை, ஆனால் அல்லாஹ்வை நாங்கள் நம்புகிறோம். அவன் மறைவாக இருக்கிறான், அவன்தான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே போன்று மலக்குமார்களை நாங்கள் நம்புகிறோம். மலக்குமார்களை பொறுத்தவரையில் இவர்களும் எங்களோடு நேரடியான, நாங்கள் பார்க்கக்கூடிய எங்களுடைய ஐம்புணல் புலன்களால் உணரக்கூடிய ஒரு தொடர்பிலே இல்லை, அவர்கள் மறைவாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை நாங்கள் நம்புகிறோம். கதிர் என்று ஒன்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். லவ்ஹுல் மஹ்பூதிலே எங்களுடைய சகல விடயங்களும் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுவும் மறைவான விடயம், நாங்கள் நம்புகிறோம். இந்த உலகத்திலே நடந்தது, இதற்கு பிறகு நடக்கக்கூடியது, மறுமை நாள் வரைக்கும் எதுவெல்லாம் நடக்க இருக்கிறதோ அது எல்லாம் ஏற்கனவே அல்லாஹ்வினால் குறிக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி அல்லாஹுக்கு தெரியும் என்று நாங்கள் நம்பாமல் இருப்பதில்லை, நாங்கள் நம்புகிறோம். இப்படி ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் நம்புகிறோம். கபருடைய வாழ்க்கை நம்புகிறோம், மறுமையினுடைய அந்த வாழ்க்கை, இந்த மறைவான சகல விடயங்களையும் அல்லாஹ் சொல்லியிருப்பதன் காரணமாக அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை சொல்லியிருக்கிறார்கள் என்பதன் காரணமாக அதனை நாங்கள் நம்புவது. எனவே இந்த தக்வா உடையவர்களிடத்திலே காணப்படக்கூடிய முதலாவது பண்பு அவர்கள் மறைவான விடயங்களை நம்புவார்கள். தங்களுடைய புலன்களுக்கு எட்டாத அந்த செய்திகளை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்பதற்காகவும், அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்காகவும் நம்பக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், வயுகீமூன அஸ்ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார். தொழுகையை எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் தவறவிட மாட்டார்கள். அந்த தொழுகையை சரியாக அவர்கள் தொழுது வருவார்கள். அதே போல யுகீமூன ஸலாத் என்றால் இந்த தொழுகையை ஜமாஅத்தோடு நிலைநாட்டுவதை குறிக்கும். ஜமாஅத்தோடு நாங்கள் பள்ளியிலே தொழக்கூடிய அந்த தொழுகைதான் தொழுகையை நிலைநாட்டுவது. இதனை சரியாக செய்யக்கூடியவர்களாக அந்த தக்வா உடையவர்கள் இருப்பார்கள். வவிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அதே போன்று நாங்கள் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியவற்றையும் அவர்கள் சதகா செய்யக்கூடியவர்களாக, தான தர்மங்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று நபியே உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதத்தையும் நம்புவார்கள். அதே போன்று உங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்டிருக்கக்கூடிய தௌராத், இஞ்சில், ஜபூர் போன்ற அந்த வேதங்களையும் அவர்கள் நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வபில் ஆஹிரத்திஹிம் யூகினூன், மறுமை விடயத்திலே அவர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக்காட்டுகிறார். விசேஷமாக அல்லாஹு தஆலா இந்த மறுமை விடயத்திலே அந்த விசுவாசிகளிடத்திலே அந்த தக்வா உடையவர்களிடத்திலே காணப்படக்கூடிய பண்பை சொல்கிறான், யூகினூன். யூகினூன் என்றால் உறுதியான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. எந்த விதமான சந்தேகங்களோ எந்த விதமான குளறுபடிகளோ இல்லாத உறுதியான நம்பிக்கை, இது அவர்களிடத்திலே காணப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த உறுதியான நம்பிக்கையை பொறுத்தவரையில் அருமை தோழர்களிடத்திலே இது வெளிப்பட்டிருப்பதை எங்களால் பார்க்க முடியும். அவர்கள் அந்த செயல்பாடின் ஊடாக மறுமையினாலை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என்பதை அவர்கள் நிரூபித்து காட்டினார். உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால், ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு நபித்தோழர் தன்னுடைய கையிலே சில பேரீத்தம் பழங்களை வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அதே போன்று கையிலே ரொட்டியும் இருக்கிறது, பேரீத்தம் பழமும் இருக்கிறது, சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த யுத்தத்திலே போராடி கொல்லப்பட்டு விட்டால், ஷஹீதாகிவிட்டால் நான் எங்கு செல்வேன் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், நீங்கள் எங்கு செல்வீர்கள் என்றால் சுவர்க்கத்துக்குத்தான் செல்வீர்கள் என்றார். இந்த செய்தியை, இந்த மறுமையிலே சுவனத்தை நோக்கி இவர் செல்லப் போகிறார் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, நீங்கள் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் சுவனம் செல்வீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்தை முழுமையாக அவர்கள் நம்பினார். ஒரு துளி கூட அவர்கள் சந்தேகப்படவில்லை. அதனுடைய வெளிப்பாடு என்ன? தான் சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த ஈத்தங்கனிகள், அந்த ரொட்டி துண்டு, இது எல்லாவற்றையும் தூக்கி போட்டார். இது சாப்பிடுவது நான் சாப்பிட்டு முடியும் வரைக்கும் தாமதித்தால் கூட அது பெரிய ஒரு தாமதம். அதை தூக்கி போட்டுவிட்டு அந்த யுத்த களத்திலே குதித்தார்கள். அதிலே அவர் அப்படியே ஷஹீதாக கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியை ஹதீஸ்களின் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். இது எதற்குரிய உதாரணம் என்றால், அவர்கள் உறுதியாக இதை நம்பியிருக்கிறார்கள் என்பதற்குரிய உதாரணம். மறுமை நாளை எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்பியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தவுடன் ஒரு நிமிடம் கூட அவர்கள் தாமதிக்கவில்லை. தான் சாப்பிடுவதை கடைசியாக சாப்பிட்டு விட்டு நாங்கள் யுத்தத்திலே குதிப்போம் என்று கூட அவர் யோசிக்கவில்லை. அப்படியே அந்த யுத்தத்திலே குதித்தார்கள். சுவனம் வேண்டும், சுவனத்திலே நான் நுழைவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு போராடினார்கள். அதிலே கொல்லப்பட்டார்கள். இதே போன்ற உதாரணங்கள் எத்தனையோ நபித்தோழர்களுடைய அந்த செய்திகளிலே எங்களால் பார்க்க முடியும். ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். அவர்களுக்கு, அதாவது காக்கை வலிப்பு என்று சொல்வார்கள் என்ற அந்த நோய் காணப்படுகிறது. இந்த நோயை பொறுத்தவரையில் ஒரு பாரதூரமான ஒரு நோய், வலிப்பு என்ற இந்த நோய் பாரதூரமான ஒரு நோய். இந்த நோயிலே இவர்கள் அடிக்கடி எதிர்பாராத இடங்களிலே விழக்கூடியவர்களாக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் அவர்களின் ஊடாக பிரார்த்தனை செய்தால் எனக்கு இந்த நோய் குணமாகலாம் என்ற நம்பிக்கையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து அவர்களிடத்திலே தன்னுடைய அந்த பிரச்சனையை முன்வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே கேட்டார்கள், உனக்கு இந்த நோய் குணமாவது விருப்பமா, அல்லது நீ இந்த நோயின் காரணமாக இதிலே நீ பொறுமையாக இருந்தால் மறுமையிலே நீ சுவனம் செல்வது உனக்கு விருப்பமா என்று கேட்டார். அந்த பெண்மணி அந்த நோயினால் பல சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு எதிர்பார்ப்போடு வருகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக பிரார்த்தனை செய்து அந்த நோயை நீக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனையோடு வருகிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே கேட்கக்கூடிய கேள்வி, இந்த நோயை நீ அனுபவித்து அதன் மூலமாக சுவர்க்கத்திலே நுழைய விரும்புகிறாயா, அல்லது நான் பிரார்த்தனை செய்து இந்த நோயை நான் உனக்கு நீக்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அந்த பெண்மணியினுடைய ஒரே பதில், அந்த பதில் எதனை காட்டுகிறது என்றால் அவர்கள் மறுமை வாழ்க்கையை உறுதியாக நம்புகிறார்கள் என்பதை காட்டியது. அந்த பெண்மணி என்ன சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே நான் சுவர்க்கத்துக்குத்தான் போக வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய ஒரு பிரச்சனையை சொன்னார்கள். அதாவது நான் இந்த நோயிலே திடீரென்று விழக்கூடிய சந்தர்ப்பத்திலே என்னுடைய ஆடைகள் கிளம்பி விடுகின்றன, எனவே இதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், இந்த நோய் இருப்பது போன்று இருக்கட்டும், நான் பொறுமையாக இருக்கிறேன், மறுமையினாலே எனக்கு சுவர்க்கம் இருந்தால் போதுமானது என்ற அந்த நம்பிக்கையோடு வெறுமனே இந்த நோயிலே நான் விழக்கூடிய சந்தர்ப்பத்திலே என்னுடைய ஆடைகள் கிளம்பாமல் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அருமை தோழர்களுடைய பல செயல்பாடுகளை எங்களால் பார்க்க முடியும். அதே போன்று ஒரு பெண்மணி ஒரு விபச்சார குற்றத்திலே மாட்டியிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு நிறுத்தப்படுகிறார்கள். அந்த பெண்மணியை பொறுத்தவரையில் விபச்சாரத்தின் ஊடாக அவர்களுக்கு குழந்தை கிடைக்க இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் போய் உங்களுடைய குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகு வாருங்கள் என்றார். அந்த பெண் அப்படியே போய் இருந்திருக்கலாம், தக்குவா இல்லாத ஒரு பெண்ணாக இருந்தால், ஆகிரத்தை நம்பாத உறுதியாக நம்பாத ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த காலத்திற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் செல்லும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறந்து விடுவார்கள். எனவே அப்படியே அந்த பெண் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பெண் அவளுடைய அந்த பிள்ளையை பெற்றெடுத்ததற்கு பிறகு மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே பிள்ளை கிடைத்து விட்டது. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்மணிக்கு வழங்குகிறார்கள். அப்படி என்றால் குழந்தை இப்பொழுதுதான் கிடைத்திருக்கிறது, அந்த பிள்ளை பால் குடிக்க வேண்டி இருக்கிறது, எனவே அந்த பிள்ளையினுடைய பால் குடி மறந்ததற்கு பிறகு நீ வா என்று அந்த பெண்ணை அனுப்புகிறார். அந்த பெண்ணும் அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறாள், எப்போது என்னுடைய இந்த பிள்ளை பால் குடி மறக்கும், எப்போது சாப்பிடக்கூடிய அந்த பருவத்தை அடையும் என்பதை அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். ஏன் அவள் எதிர்பார்க்கிறாள், ஏதாவது பரிசு கிடைக்கப் போகிறதா, ஏதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெகுமதி கொடுக்கப் போகிறார்களா, எதற்காக அந்த எதிர்பார்ப்பு. நன்றாக தெரியும் ஒரு பாரிய ஒரு தண்டனை, இஸ்லாத்திலே குற்றங்களுக்கு சொல்லப்பட்ட தண்டனைகளில் பாரிய ஒரு தண்டனை விபச்சாரத்திற்காக திருமணம் செய்த ஒருவர் விபச்சாரம் செய்தால் கல்லெறிந்து கொள்ளுவது. ஒரு பாரிய ஒரு பெரிய ஒரு தண்டனை. இந்த தண்டனை தான் தனக்கு வழங்கப்பட போகிறது என்பது அந்த பெண்ணுக்கு தெரியும். தன்னுடைய உலக வாழ்க்கை முடிய போகிறது என்று அவளுக்கு தெரியும். என்றாலும் அவளுடைய எதிர்பார்ப்பு என்ன? மறுமை என்கின்ற எதிர்பார்ப்பு, அந்த உறுதியான நம்பிக்கை, அல்லாஹ்வினுடைய அச்சம். எனவே பிள்ளை பால் குடி மறந்ததுக்கு பிறகு பிள்ளையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்காக வேண்டி அந்த பிள்ளையினுடைய கையிலே ரொட்டியும் கொடுத்து கூட்டி வருகிறார். ஏன்? நபியிடத்திலே காட்ட வேண்டும், என்னுடைய இந்த பிள்ளை நன்றாக சாப்பிடுகிறது, சாப்பிடக்கூடிய நிலைமையை அடைந்து விட்டது, எனவே எனக்குரிய அந்த விபச்சாரத்துக்குரிய தண்டனையை தாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்க வேண்டும் என்பதற்காகவே பிள்ளையோடு, பிள்ளையினுடைய கையிலே அந்த ரொட்டியோடு அந்த பெண் வருகிறார். அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த விடயங்களை சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனையை நிறைவேற்றுகிறார்கள். நிறைவேற்றியதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகையும் நடத்துகிறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபித்தோழர்களால் பேசப்படுகிறது, இது என்ன ஒரு விபச்சாரி பெண், விபச்சாரம் செய்திருக்கிறாள், இவளுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகையை நடத்துகிறார்களே என்ற ஒரு விடயம் மக்களுக்கு மத்தியிலே பேசப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண் ஒரு தௌபாவை செய்திருக்கிறாள், ஒரு பெரிய ஒரு தௌபாவை இந்த பெண் செய்திருக்கிறாள். இந்த தௌபாவை மதீனாவிலே இருக்கக்கூடிய 70 பேர்களுக்கு மத்தியிலே பங்கு வைத்தாலும் அந்த தௌபா போதுமானது, அவ்வளவு ஒரு பாரிய ஒரு பெரிய ஒரு தௌபாவை இவள் செய்திருக்கிறாள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எனவே இந்த 3 சம்பவங்களை நீங்கள் அவதானித்தால் இந்த நபித்தோழர்களுடைய அந்த உறுதியான மறுமை பற்றிய நம்பிக்கை எங்களுக்கு தெளிவாக தெரியும். அவர்கள் இந்த உலகத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை, அதிலே அவர்கள் வாழ வேண்டும் என்று அவர்கள் ஆசை வைக்கவில்லை, அதிலே இன்னும் கொஞ்ச காலம் நாங்கள் வாழலாம் என்று அவர்கள் ஆதரவு வைக்கவில்லை. தன்னுடைய அந்த வாழ்க்கையை மறுமை வாழ்க்கைக்காக முடித்து கொள்வதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை தாங்கிக் கொள்வதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். எனவே இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு எதனை காட்டுகிறது என்றால் அந்த உறுதியான நம்பிக்கை எங்களிடத்திலே வர வேண்டும். எங்களிடத்திலே அந்த உறுதியான நம்பிக்கை இல்லாததன் காரணமாகத்தான் மறுமை விடயங்களிலே நாங்கள் நன்மைகளை அதிகமாக முற்படுத்துகின்ற விஷயத்திலே பொடுப்போக்காக இருக்கிறோம், பாவங்களை முற்படுத்துகின்ற விஷயத்திலே அலட்சியமாக இருக்கிறோம், அதிலே எந்த விதமான கவனமும் இல்லாமல் அதிகமான பாவங்களை நாங்கள் முற்படுத்துகிறோம், பெரும் பாவங்களை கூட நாங்கள் முற்படுத்துகிறோம், சில நேரங்களிலே இணைவைப்பு என்று வந்தால் கூட அதனை கூட எங்களுடைய அந்த பட்டியலிலே கொண்டு வருவதற்கு நாங்கள் முன்வருகிறோம். காரணம் என்னவென்றால் இந்த உலகத்தை நாங்கள் நம்புகின்ற அளவுக்கு மறுமையை நம்பவில்லை. மறுமையினுடைய அந்த விடயங்களை உறுதியாக நாங்கள் விசுவாசிக்கவில்லை என்பதுதான் அதனுடைய பொருள். எனவே இந்த தக்குவா உடையவர்களுடைய இந்த பண்புகளை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா பல்வேறுபட்ட பண்புகளை இந்த சூரத்துல் பக்கராவிலே சொல்கிறான். அதிலே மறுமையை உறுதியாக விசுவாசிப்பது என்பதும் மிக முக்கியமான ஒரு பண்பு. அதேபோன்று சூரத்துல் பக்கரா என்ற அத்தியாயத்தினுடைய 177 வசனத்திலும் இந்த தக்குவா உடையவர்களிடத்திலே காணப்படக்கூடிய பண்புகள் தொடர்பாக அல்லாஹ் சொல்கிறான், லைசல் பிர் அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக்கு வல் மகரிப், வெறுமனே கிழக்கின் பால் மேற்கின் பால் உங்களுடைய முகங்களை முன்னோக்குவது மட்டும் நன்மை கிடையாது, வலா கின்னல் பிர், எனினும் நன்மை என்பது மன் ஆமனவில்லாஹ், எவர்கள் அல்லாஹை ஈமான் கொண்டு, வல் யௌமில் ஆஹிர், மறுமையினாலையும் விசுவாசித்து, வல் மலாஇகா மலக்குமார்களையும் நம்பி, வல் கிதாப் வேதத்தையும் நம்பி, வல் நபியீன் நபிமார்களையும் நம்புவதிருக்கிறதே அதுதான், அதாவது அதுவும் நன்மை என்ற ஒரு பட்டியலிலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போன்று வஆத்தல் மால் அலா ஹுப்பிஹி, பணத்திலே சொத்துகளிலே எவ்வளவுதான் விருப்பங்கள் இருந்தாலும் அதனை அல்லாஹுக்காக செலவழிப்பது. தவில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் வபினி சபீல் வஸ்ஸாயிலீன் வஃபிர் ரிகாப், தன்னுடைய சொத்துகளில் அந்த சொத்துகள் தனக்கு விருப்பமானதாக இருந்தாலும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் அதே போன்று கேட்டு வருபவர்களுக்கும் அடிமைகளுக்காகவும் அடிமைகளை விடுதலை செய்வதற்காகவும் யார் செலவழிக்கிறார்களோ அந்த செலவழிக்கக்கூடிய அந்த தன்மையும் அவர்களிடத்திலே காணப்படும். இதுவும் நன்மை பட்டியலிலே அல்லாஹு தஆலா கொண்டு வருகிறார். அதே போன்று அகாம சலா, தொழுகையை நிலைநாட்டுவது, வஆத ஜகா, ஜகாத்தை கொடுப்பது, வல் மூஃபூன பி அஹ்திஹிம் இதா ஆஹது, ஒரு உடன்படிக்கையை செய்தால் அந்த உடன்படிக்கையை சரியாக நிறைவேற்றுவது. அதே போன்று வஸ்ஸாபிரீன ஃபில் பஸ்ஸா இவல்லர்ரா, துன்பமான கஷ்டமான நிலைகளில் பொறுமையை கடைபிடிப்பது, வஹீன் அல் பஸ், யுத்த களத்திலும் பின்வாங்காமல் பொறுமையை கடைபிடிப்பது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், உலாஇகல்லதீன சதகு, இந்த விடயங்களை யார் சரியாக செய்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையாளர்கள். வஉலாஇகஹுமுல் முத்தகூன், அது மட்டுமல்ல இந்த விடயங்கள் யாரிடத்திலே காணப்படுகிறதோ அவர்கள்தான் தக்வா உடையவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே தக்வா உடையவர்களுடைய அந்த பண்புகளை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார். வெறுமனே அவர்கள் தொழுகையோடு மட்டும் நிறுத்தி கொள்ள மாட்டார். சிலரை பொறுத்தவரையில் அவர்கள் தொழுகை விஷயத்திலே கவனம் செலுத்துவார்கள், ஏழை விடயங்களிலே கவனம் குறைவாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பது, மக்களோடு உள்ள கொடுக்கல் வாங்கலோடு உள்ள தொடர்புகள், அதே போன்று ஏனைய நல்ல நல்ல விஷயங்களிலே ஈடுபடுவது, இவைகளிலே கவனம் செலுத்த மாட்டார். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், வெறுமனே கிபிலா பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்புவது, தொழுகைக்காக திருப்புவது மட்டும் நன்மை கிடையாது, இன்னும் பல விடயங்களிலே இந்த நன்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த விடயங்களை யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையாளர்கள், அவர்கள்தான் தக்வா உடையவர்கள், அவர்கள்தான் அல்லாஹுனுடைய அச்சத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதிலே அல்லாஹு தஆலா அந்த அச்சமுடையவர்கள், அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களிடத்திலே காணப்படக்கூடிய பண்புகள் தொடர்பாக என்ன சொல்கிறான், அவர்களிடத்திலே விசுவாசம் காணப்படும். எந்தெந்த விடயங்கள்? அல்லாஹுவை நம்புவார்கள், மறுமை நாளை நம்புவார்கள், மலக்குமார்களை நம்புவார்கள், வேதத்தை நம்புவார்கள், அதே போன்று நபிமார்களை நம்புவார்கள். இவைகளெல்லாம் ஈமானோடு சம்பந்தப்பட்ட விடயம். அதே போன்று தனக்கு பணங்கள், சொத்துகள், தேவை, விருப்பம் என்ற ஒரு நிலைமை இருந்தாலும் மேலதிகமாக இருப்பதை செலவழிப்பது என்பது வேறு. இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விடயம், பணம் விருப்பத்தோடு, அது ஒரு தேவை இருக்கிறது, அதிலே தனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, அந்த ஆசையை துறந்துவிட்டு அதனை செலவழிப்பது. யாருக்கு? உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள், அதே போன்று விருந்தாளிகள், வழிப்போக்கர்கள் என்று சொல்லப்படுவது விருந்தாளிகள், அதே போன்று கேட்டு வரக்கூடியவர்கள், அடிமையை விடுதலை செய்வதற்காக வேண்டி செலவழிப்பது. இதையும் அல்லாஹு தஆலா அந்த தக்வாவுடையவர்களுடைய பண்பாக சொல்கிறார். அதே போன்று தொழுகையை நிலைநாட்டுவதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று ஜகாத்தை கொடுப்பதையும் சொல்லி காட்டுகிறான். வல் மூஃபூன பி அஹ்திஹிம் இதா ஆஹது, ஒரு விடயத்திலே அவர்கள் ஒப்பந்தம் செய்தால், உடன்படிக்கை செய்தால் அந்த உடன்படிக்கை அவர்கள் சரியாக நிறைவேற்றுவார். இந்த விடயத்திலே எங்களிடத்திலே பல கோளாறுகள் காணப்படுகின்றன. இது எங்களிடத்திலே தக்வா இருக்கிறதா என்பதை பற்றி நாங்களே சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இதன் மூலமாக ஏற்படுகிறது. ஏனென்றால் சில சந்தர்ப்பங்களிலே சிலர் வாக்குறுதி நாங்கள் கொடுக்கிறோம், ஒரு கடனாக ஒரு பணத்தை வாங்குகிறோம், இன்ன ஒரு திகதியிலே நாம் தருவதாக வாக்குறுதி கொடுத்து நாங்கள் வாங்குகிறோம். அல்லது இப்படி இப்படி அதனை நான் நிறைவேற்றி விடுவேன் என்ற ஒரு வாக்குறுதியோடு நாங்கள் அதனை வாங்குகிறோம். அந்த வாக்குறுதியை நம்பி கொடுக்கக்கூடியவர் அந்த பணத்தை எங்களிடத்திலே தருகிறார். ஆனால் அதை சரியாக எங்களால் பாதுகாக்கப்படுகிறதா? அதனை முழுமையாக நாங்கள் நிறைவேற்றுகின்றோமா? இல்லை, எங்களிலே அதிகமானவர்கள் அந்த கொடுத்த வாக்குறுதி தொடர்பான விஷயத்திலே பொறுப்புக்காக இருக்கிறார். தாங்கள் வாக்குறுதி கொடுத்ததை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தை சமாளிப்பதற்காக வாக்குறுதிகளை கொடுக்கிறார். இந்த பொய்யான வாக்குறுதிகளை ஒரு முஸ்லீம் கொடுக்கக்கூடாது. கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் எங்களால் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். அது சரியான முறையிலே அது பாதுகாக்கப்பட வேண்டும். அது கடன் வாக்குறுதியாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது வாக்குறுதிகளாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்திலே நான் வருவேன் என்று ஒரு சகோதரருக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியாக இருக்கலாம், அல்லது நான் இன்னும் ஒரு பொருளை உங்களுக்கு பெற்றுத்தருவேன் என்ற ஒரு வாக்குறுதியாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு விடயத்தை நான் இதற்கு பிறகு சரியாக செய்வேன் என்ற ஒரு வாக்குறுதியாக இருக்கலாம். இது எல்லாமே வாக்குறுதியோடு சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக தக்குவாவுடையவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்கள் சரியாக நிறைவேற்றுவார்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதி என்பது அதற்கென்று சில விசேஷமான கேள்விகள் இருக்கின்றன. இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, நிச்சயமாக இந்த வாக்குறுதி என்பது அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளிலே அது விசாரிக்கப்படும். எந்த இடத்திலே யார் எப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்தாலும் அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றினாரா, சரியான சந்தர்ப்பத்திற்கு அதனை அவர் செய்தாரா என்பதை பற்றிய ஒரு கேள்வி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. எனவே தக்வாவுடையவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், அவர்கள் இந்த வாக்குறுதி விஷயங்களை சரியாக நிறைவேற்றுவார்கள் என்ற ஒரு செய்தியையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று பொறுமை, கஷ்டமான நேரங்கள், துன்பமான நிலைமைகள், யுத்த களங்கள், இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சோதனைகள் வரும். இந்த சந்தர்ப்பங்களிலே தளர்ந்து விடாமல், மார்க்கத்தை விட்டு புறமுதுகு காட்டி ஓடிவிடாமல் பொறுமையாக இருப்பது, அல்லாஹுக்காக வேண்டி அந்த பொறுமையை கடைபிடிப்பது, இதுவும் அவர்களிடத்திலே காணப்படும். இதெல்லாம் யாரிடத்திலே இருக்கும் என்றால் தக்குவா உடையவர்களிடத்திலே காணப்படும் என்றெல்லாம் சொல்கிறார். அவர்கள் தக்குவா உடையவர்கள் என்ற ஒரு செய்தியை மட்டும் சொல்லவில்லை, உலாஇக்கல்லதீன சதகு, அவர்கள்தான் உண்மையாளர்கள் என்ற ஒரு விடயத்தையும் அல்லாஹ் சொல்கிறார். சிலர் சொல்லுவார்கள், செய்ய மாட்டார்கள். அவர்கள் உண்மையாளர்களா? உண்மை இல்லை. சிலர் நம்புகிறோம் என்று சொல்லுவார்கள், ஆனால் நம்பிக்கை இருக்காது. உண்மையா? உண்மை கிடையாது. சரியாக செய்வோம் என்று சொல்வார்கள், செய்ய மாட்டார்கள். அந்த வார்த்தை உண்மை கிடையாது. உண்மை என்னவென்றால், எது நம்பிக்கையோ அது வாயிலும் வர வேண்டும், எது வாயிலே வருகிறதோ அது செயலிலும் வர வேண்டும். இதுதான் உண்மை என்பதற்குரிய வரவிலக்கணம். இப்போ இந்த உண்மைத்தன்மை அவர்களிடத்திலே காணப்படும். அவர்கள்தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த தக்வாவை பற்றி அவர்களுடைய பண்புகள் தொடர்பான இன்னும் ஒரு சில விஷயங்கள் அல் குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாட வகுப்பிலே பார்ப்போம். வகுல் குலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலகும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக.